ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, தொடர்ந்து மூன்றாவது வாரமாக நாம் இயேசுவின் மலைப்பொழிவை சிந்திக்க வந்திருக்கின்றோம். சென்ற வாரம் நமது சிந்தனைக்கு இயேசு கூறிய இரு உருவகங்களை சிந்தித்தோம், உப்பும் விளக்கும். இந்த வாரம் நமது சிந்தனைகளை வேறு இரு உருவகங்களுடன் ஆரம்பிப்போம், நீரும் நெருப்பும். இன்றைய முதல் வாசகம் இந்த உருவகங்களை நமக்கு தருகின்றது. சீராக்கின் ஞானத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள இன்றைய முதல் வாசகம் மிக எளிய வார்த்தைகளில் அழகான ஆழமான வாழ்க்கை பாடங்களை நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த வாசகத்தின் முதல் பகுதியை மட்டும் இப்போது கேட்போம்.
சீராக்கின் ஞானம், அதிகாரம் 15. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார், உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன, எதை அவர்கள் விரும்புகின்றார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும்.
அன்பு நெஞ்சங்களே, நீரா நெருப்பா எதை கை நீட்டி எடுப்பது, வாழ்வா சாவா எதை விரும்புவது என்ற கேள்விகளுக்கு அறிவுபூர்வமான விடைகளை எளிதில் சொல்லிவிடலாம். நெருப்பை எடுப்பதை விட நீரை எடுப்பதே மேல் என்றும், சாவை விரும்புவதை விட வாழ்வை விரும்புவதே மேல் என்றும் நமது அறிவு எளிதில் பதில் சொல்லிவிடும். ஆனால் வாழ்வில் நம்மை அறிவு மட்டும் வழிநடத்துவது இல்லையே. உறவுகள், உணர்வுகள், பல்வேறு பழக்கங்கள் என்று வேறு பல அம்சங்களும் நம்மை வாழ்வில் வழிநடத்துகின்றனவே. சுடும் என்று தெரிந்தும், புண்படுவோம் என்று தெரிந்தும் நெருப்பை தேடிச் சென்ற நேரங்களை, நெருப்பை கை நீட்டி எடுத்த நேரங்களை நாம் நினைத்து பார்க்கலாம். அன்புள்ளங்களே, கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு எப்போதும் பார்க்க அழகாக இருக்கும். அந்த அழகை தேடி குழந்தை ஒன்று தவழ்ந்து செல்லும்போது அதை நாம் தடுக்கிறோம். குழந்தை எவ்வளவுதான் அடம்பிடித்து அழுதாலும் நெருப்பின் அருகே குழந்தை செல்வதை நாம் அனுமதிப்பதே இல்லை. ஆனால் நெருப்பை ஒத்த எத்தனை ஆசைகள் நம்மை ஈர்த்துள்ளன! எத்தனை முறை நாம் அந்த ஈர்ப்பினால் நெருப்புடன் விளையாடி புண்பட்டிருக்கின்றோம்! வாழ்வின் எத்தனை பகுதிகள் நெருப்பில் சாம்பலாகியுள்ளன! அன்புள்ளங்களே, நெருப்பும் நீரும் நமக்கு முன் வைக்கப்படும் போது கை நீட்டி நாம் எடுத்துக்கொள்வதற்கு நீரே நல்லது. நெருப்போடு விளையாட வேண்டாம். இந்த நேரத்தில் நெருப்போடு விளையாடும் பலரை, சிறப்பாக இளையோரை நினைத்து பார்ப்போம். அவர்கள் தங்கள் விபரீத போக்குகளை கைவிட்டு நல்வழி வந்து சேர வேண்டுமென்று அவர்களுக்காக ஜெபிப்போம். எனதருமை அன்புள்ளங்களே, சீராக்கின் ஞானம் தரும் மற்றொரு கேள்வி, வாழ்வா சாவா எதை விரும்புவது? அறிவுபூர்வமாக சிந்தித்தால் இதுவும் மிக எளிதான ஒரு கேள்விதான். சாவை எப்படி விரும்ப முடியும்? வாழ்வைத்தான் நாம் விரும்ப வேண்டும் என்று எளிதில் பதில் சொல்லிவிடலாம். சீராக்கின் ஞானம் கூறும் வாழ்வு சாவு இவை குறித்து வால்டர் புர்கார்ட் என்ற இயேசு சபை குரு சொல்லும் விளக்கம் இந்த கேள்வியை மற்றொரு கோணத்தில் இன்னும் சிறிது ஆழமாக பார்க்க உதவும். சீராக் கூறும் வாழ்வு மூச்சு விடுதல், இதயம் துடித்தல் போன்ற உடல் செயல்களை மட்டும் கருத்தில் கொண்டு சொல்லப்பட்டவை அல்ல. இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை, சீராக்கை பொறுத்தவரை, இறைவன் மீது பற்றுக்கொண்டு அவர் வழி நடப்பதே வாழ்வு. அதேபோல் அவர் கூறும் சாவு நமது மூச்சு நின்று போகும்போது நிகழும் சாவு அல்ல. மூச்சு இருக்கும்போதே மனிதர்கள் சாக முடியும். இறைவாக்கினர்களை பொறுத்தவரை, இறைவனின் வழியில் நடக்காத மனிதர்கள் மூச்சு விடும் நடைப்பிணங்களே. எனவே சீராக் வாழ்வையும் சாவையும் நம்முன் வைக்கும்போது இறைவனின் வழி நாம் வாழ்கின்றோமா என்ற கேள்வியை நம்முன் வைக்கிறார். இதுதான் வால்டர் புர்கார்ட் தரும் விளக்கம். அன்புள்ளங்களே, இறைவனின் வழி வாழ்வதை இஸ்ரேல் மக்களில் பலர் இறை சட்டங்களின்படி, மோசே தந்த சட்டங்களின்படி வாழ்ந்தால் போதும் என்ற அளவில் நினைத்து பார்த்தனர். மோசேயின் சட்டங்களையும் தங்கள் வசதிக்கேற்ப வளைத்துக் கொள்ள அவர்கள் முயன்றனர். எனவே குருட்டுத்தனமாய் சட்டங்களை பின்பற்றி அவர்கள் வாழ்ந்த வாழ்வு வெறும் மூச்சுவிடும் நடைப்பிணங்களின் வாழ்வு என்பதை இயேசு தன் மலைப்பொழிவில் தெளிவுபடுத்தியுள்ளார்.
அன்பை கொண்டாடுவோம், இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மான்வளைய பண்போடு நாம் வாழும்.
அன்பு நெஞ்சங்களே, முன்னோர் கூறிய சட்டங்களை கேட்டிருக்கின்றீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று இன்று நற்செய்தியில் பலமுறை கூறி இயேசு சட்டத்தையும் தாண்டிய ஒரு மேலான வாழ்வுக்கு நம்மை அழைக்கின்றார். நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு கூறிய இந்த வார்த்தைகள் இஸ்ரேல் மக்களுக்கு அதிர்ச்சியை தந்திருக்கும். ஏதோ ஒரு ஊரிலிருந்து திடீரென வந்து உதித்த இந்த தச்சனின் மகன் மோசேயின் சட்டத்தை மாற்றி எழுதுகிறாரே என்று கேள்விகள் எழுந்திருக்கலாம், கோபம் கொழுந்துவிட்டு எரிந்திருக்கலாம். அதனால் இன்றைய நற்செய்தியின் துவக்கத்தில் இயேசு தன் நிலையை தெளிவுபடுத்துகின்றார். சட்டங்களை அழிக்க தான் வரவில்லை, அவற்றை நிறைவேற்றவே வந்துள்ளேன் என்று கூறுகின்றார். சட்டங்களை வெறும் சடங்காக, சம்பிரதாயமாக, ஏனோதானோவென்று பின்பற்றாமல் அச்சட்டங்களின் பின்னணியில் உள்ள அதன் ஆத்மாவை, அர்த்தத்தை கண்டுபிடித்து அதை பின்பற்ற வேண்டும் என்பதை இயேசு தெளிவுபடுத்துகின்றார். மோசே கூறிய சட்டங்களை இன்னும் ஒருபடி மேலே எடுத்துச் செல்கின்றார். அன்புள்ளங்களே, ஒரே ஓர் எடுத்துக்காட்டின் மூலம் இதை நாம் உணர முயல்வோம். காணிக்கை பற்றிய மோசேயின் சட்டங்களை இயேசு எவ்விதம் எண்ணி பார்க்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கின்றது. மோசேயின் காணிக்கை சட்டங்கள் கோவிலுக்கு கொண்டு வரப்படும் காணிக்கைகளை பற்றியே அதிகம் பேசின. காணிக்கையாக கொண்டு வரப்படும் ஆட்டுக்குட்டிகள், புறாக்கள், காய்கறிகள், பழவகைகள் இவை எப்படிப்பட்டவைகளாய் இருக்க வேண்டும் என்பவைகளே மோசேயின் சட்டங்களாய் இருந்தன. இயேசு ஒருபடி மேலே செல்கின்றார். வெளிப்புறத்தில் உன் கைகளில் ஏந்தி வரும் காணிக்கைகள் ஒருபுறம் இருக்கட்டும், காணிக்கை செலுத்த வந்த உன் உள்புறம், உன்னுடைய மனம் எவ்விதம் உள்ளது என்ற கேள்வியை இயேசு எழுப்புகின்றார்.
நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டன அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள்.
அன்பு நெஞ்சங்களே, காணிக்கை செலுத்தும் நேரத்தில் ஒருவருக்கு மனதில் நெருடல் எழுகின்றது, தன் உறவுகள் சரியில்லை என்ற நெருடல். சரியில்லாத உறவுகளுக்கு யார் காரணம்? நாம் காரணமா, பிறர் காரணமா? காணிக்கை செலுத்த வரும்போது நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகள் மீது மனத்தாங்கல் கொண்டிருந்தால் என்று இயேசு சொல்லவில்லை. மாறாக அவர் தரும் சவால் இன்னும் தீவிரமானதாக உள்ளது. நீங்கள் காணிக்கை செலுத்த வரும்போது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென்று அங்கே நினைவுற்றால், இதுதான் இயேசு கூறுவது. அவர் தெளிவுபடுத்த விரும்புவது இதுதான். நண்பர்களே, நம் சகோதரர் சகோதரிகள் நம்மீது மனத்தாங்கல் கொண்டிருந்தாலேயே நமது காணிக்கை சடங்குகளை நிறுத்திவிட்டு முதலில் அவர்களோடு நல்லுறவை உருவாக்க நாம் செல்ல வேண்டும். காணிக்கைகள் காத்திருக்கலாம் என்று அவர் சொல்கின்றார். சரி, பிறர் நம்மீது மனத்தாங்கல் கொண்டிருப்பதற்கு பதில் நாம் அவர்கள் மீது மனத்தாங்கல் கொண்டிருப்பதாக உணர்ந்தால் என்ன செய்வது? இந்த கேள்விக்கு இயேசுவின் பதில் இப்படி இருந்திருக்கும். நீ மனத்தாங்கல் கொண்டிருந்தால் காணிக்கை செலுத்துவதை பற்றியே சிந்திக்க வேண்டாம். முதலில் நல்லுறவை பற்றி சிந்தித்து செயல்படு, பின்னர் உனது காணிக்கையை பற்றி சிந்திக்கலாம் என்று திட்டவட்டமாக சொல்லியிருப்பார் இயேசு.
வார்த்தை கேட்ப வாழ வருகிறோம், நற்பாதை காட்டும் தீபமாகுமே, வார்த்தை எங்கள் உயிர் மூச்சாகுமே.
எனதருமை அன்புள்ளங்களே, காணிக்கை செலுத்துவதற்கு முன் பிறரோடு நல்லுறவு கொள்ள வேண்டும் என்ற இயேசுவின் இந்த ஒரு கூற்றை மட்டும் உண்மையில் கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் நமது திருப்பலி நேரங்களில் விளைந்தால் நமது இன்றைய ஞாயிறு திருப்பலியை இப்போதே நிறுத்த வேண்டியிருக்கும். நீங்களும் நானும் ஏதோ ஒரு வகையில் மனத்தாங்கல்களை சுமந்து இங்கே வந்திருக்கின்றோம். நமது மனத்தாங்கல்களை நீக்கிய பிறகே நமது காணிக்கையை தொடர முடியும், இல்லையா? சரி, அது முடியாத பட்சத்தில் அதற்கு அடுத்த நிலையையாவது நாம் இப்போது தேட வேண்டும், இல்லையா? அதாவது நமது மனத்தாங்கல்களை தீர்க்கும் ஒரு ஆவலை நாம் பெறுவதற்கு, ஒரு நல்லுறவு முயற்சியை நாம் எடுப்பதற்கு இறைவன் இன்றே நமக்கு அருள் தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். எனதருமை அன்புள்ளங்களே, தொடர்ந்து மூன்றாவது வாரமாக இயேசு தனது மலைப்பொழிவின் மூலம் சவால்களை நம் முன் வைக்கின்றார். இப்படியும் வாழ முடியுமா என்ற கேள்வியை பிரமிப்பை எழுப்பும் சவால்கள் இவை. இப்படி வாழ்ந்தால் எவ்வளவோ சிறப்பாக இருக்குமே என்ற ஏக்கத்தை எழுப்பும் சவால்கள் இவை. அன்புள்ளங்களே, நல்லவைகளுக்காக இப்படி நம் மனதில் எழும் கேள்விகள், பிரமிப்புகள், ஏக்கங்கள் அனைத்தும் நம்மை புனிதத்திற்கு அழைத்துச் செல்லும் படிக்கற்கள்.
பாசம் எம்மை வரவழைத்தது, நல்ல நிலமாய் நாங்கள் வந்துள்ளோம். ஒன்றுக்கு நூறென்று பலன் தந்திட, ஒன்றுக்கு நூறென்று பலன் தந்திட, ஒன்றுக்குவும் அருளை நாடினோம். தேவனே நன்றி துதி நாங்கள் பாடினோம். அப்பாவும் அன்பில் ஒன்று கூடினோம். உமதன்பு வார்த்தைக்கேற்ப வாழ வருகிறோம். நற்பாதை காட்டும் தெய்வமாகுமே, உம் வார்த்தை எங்கள் உயிர் மூச்சாகுமே. இறைவாக்கு இல்லத்தின் செல்வாக்கென்று நம்பிக்கையுடன் ஒன்று சேர்ந்துள்ளோம். ஆறுதல் தேறுதல் தருவனவென்று, ஆறுதல் தேறுதல் தருவனவென்று நம்பி உம்மில் சரணடைகின்றோம். நாதனே வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்கின்றோம். அப்பாவும் அன்பில் ஒன்று கூடினோம். உமதன்பு வார்த்தைக்கேற்ப வாழ வருகிறோம். நற்பாதை காட்டும் தெய்வமாகுமே, உம் வார்த்தை எங்கள் உயிர் மூச்சாகுமே.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.